நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் விமல் சொக்கநாதன். காசா பகுதியில் இருக்கும் பாலஸ்தீனிய தீவிரவாத குழுவான ஹமாஸை நோக்கி இஸ்ரேலிய ராணுவம் தனது தாக்குதலை மீண்டும் துவங்கியிருக்கிறது. இந்த பகுதியில் போர் நிறுத்தம் ஏற்படுத்த செய்யப்பட்ட முயற்சிகள் இதுவரை பலனளிக்கவில்லை. இந்த வான்வழி தாக்குதல்களைத் தொடர்ந்து காசா பகுதியிலிருந்து நீண்ட கரும்புகை வான் நோக்கி எழுந்தபடி இருந்ததை காட்டும் காணொலி தொலைக்காட்சிகள் காட்டுகின்றன. எகிப்திய முன்முயற்சியில் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. ஆனால் ஹமாஸ் தரப்பிலிருந்து அதற்கான பதில் வரவில்லை.
ஈராக்கில் சனி வன்மவாதிகளின் தாக்குதல்களினால் நாட்டில் ஸ்திரமான ஒரு அரசு இல்லாமல் மறைந்துவிட்டதன் விளைவாக ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடியை தீர்க்கும் முயற்சியில் முதல் நடவடிக்கையாக ஈராக் நாடாளுமன்ற புதிய சபாநாயகர் ஒருவரை தெரிவு செய்திருக்கிறது. சனி பிரிவினர் வேட்பாளராக முன்மொழிந்த சலீம் ஜபிரீர் ஜபூரியே இப்பொழுது சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். கேடி சினத்தவர் ஒருவரை அதிபராகவும் ஷியா இனத்தவர் ஒருவரை பிரதமராகவும் நாடாளுமன்றம் இனிமேல் தேர்வு செய்ய வேண்டும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பிராந்தியமான பக்திகாவில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் 89 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறையினரால் துரத்தப்பட்ட சந்தேக நபர் தனது காரை வெடிக்கச் செய்ததில் இந்த தாக்குதல் நடந்ததாகவும், ரம்ஜான் பண்டிகை காலத்தை ஒட்டி பொதுமக்கள் குழுமியிருந்த சந்தை பகுதியில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாகவும் பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஹக்கானி தீவிரவாத குழு வலுவாக இருப்பதாக கருதப்படும் பக்திகா பிராந்தியத்தில் இத்தகைய தாக்குதல்கள் சமீப காலமாக அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன.
நைஜீரியாவின் போக்கோஹாரம் வன்மவாதிகளினால் இவ்வாண்டில் இதுவரை 2000 அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் தெரிவித்திருக்கிறது. நைஜீரியாவின் வடகிழக்கு வட்டகையில் 70 மேற்பட்ட நகரங்களிலும் கிராமங்களிலும் சுமார் 95 வெவ்வேறு சம்பவங்களில் இந்த மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் பொதுமக்கள் அலுவலகம் செல்லும் ஜன நடமாட்டம் அதிகமாக இருக்கும் காலை நேரத்தில் நிலத்தடியில் ஓடும் ரயில் தண்டவாளத்தை விட்டு தடம் புரண்டதில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 100 மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். விபத்து நடந்த வாகன இடிபாடுகளில் இருந்து இன்னமும் மீட்பு பணியாளர்கள் சடலங்களை எடுத்தபடி இருக்கிறார்கள். விபத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகளை ஆம்புலன்ஸ்களும் ஹெலிகாப்டர்களும் நகரின் அடுத்த பக்கம் இருக்கும் மருத்துவமனைகளுக்கு வேகமாக கொண்டு சென்றபடி இருக்கின்றனர்.
உக்ரைன் நாட்டின் கிழக்கு பகுதியில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் டொனஸ் பிராந்தியத்தில் சினைசன் என்ற நகரின் மீது அடையாளம் தெரியாத போர் விமானம் ஒன்று குண்டுவீச்சு நடத்தியதில் பொதுமக்கள் குறைந்தது 4 கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கட்டிடங்கள் பல சேதமடைந்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உக்ரைன் ஆட்சிப்படத்தினர்தான் இதற்கு பொறுப்பென்று உள்ளூர் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதை மறுத்து தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரி கருத்து வெளியிடும்போது, ராக்கெட் தாக்குதலில் தமது விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து அரசாங்கம் போர் விமானங்கள் பறப்பதற்கு தடை செய்திருக்கிறது என்றும் கூறியிருக்கிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
திபெத்தைச் சேர்ந்த புத்த பிக்குவுக்கு நேபாளத்தில் இறுதிய கிரியைகள் செய்து எரியூட்டுவதற்கு கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்த விவகாரத்தில் சீனாவின் அழுத்தத்திற்கு நேபாளம் பணிந்துவிட்டதாக கூறப்படுவதை நேபாள அரசு மறுத்திருக்கிறது. திபெத்தைச் சேர்ந்த புத்த பிக்கு ஜின்ஜெக் ஷமர் ரின்போச்சே கடந்த மாதம் மாரடைப்பால் ஜெர்மனியில் காலமானார். அவரது சடலத்தை காட்மண்டுவுக்கு கொண்டு வந்து அங்கிருக்கும் புத்த மடாலயத்தில் வைத்து எரியூட்டுவதாக முன்பு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கான அனுமதியை நேபாள அரசு கடைசி நிமிடத்தில் திரும்ப பெற்றது.
வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார வல்லரசுகளான பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளும் பிரேசில் நாட்டின் ஃபோர்ட் அலிசா நகரில் BRICS மேல்நிலை மாநாடு ஒன்றை நடத்துகின்றன. புதிய அபிவிருத்தி வங்கி ஒன்றையும் நாணய கையிருப்பு ஒன்றையும் அவை உருவாக்கவிருக்கின்றன.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.